share a brief word before we pray for the children.
The பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
Which is more important?
எது மிக முக்கியம்?
The church or our family?
சபை அதிக முக்கியமானதா அல்லது நம்முடைய குடும்பம் அதிக முக்கியமானதா?
I'll tell you something which is the order I have followed in my life and I have taught.
நான் போதித்ததும் நான் பின்பற்றதுமான முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Jesus must be first in our life always.
எப்பொழுதுமே இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக இருக்க வேண்டும்.
Second, not the church, our family.
இரண்டாவது சபை அல்ல நம்முடைய குடும்பம்.
Third, church and God's work.
மூன்றாவது சபையும் தேவனுடைய ஊழியம்.
Preaching, evangelism, teaching, all is number 3.
பிரசங்கிப்பது, சுவிசேஷம் சொல்லுவது, இதெல்லாம் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய.
First is Christ.
முதலாவது கிறிஸ்து.
Second, our family, and third, the church.
இரண்டாவது நம்முடைய குடும்பம், மூன்றாவது நம்முடைய சபை.
So we see that in 1 Timothy 3.
1 Timothy 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்.
Verse 5.
5ஆம் வசனம்.
If a person does not know how to manage his own family, how can he take care of the church?
தன் சொந்த குடும்பத்தை ஒருவர் விசாரிக்காவிட்டால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
So there we see that family comes first and then the church.
இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் முதலாவது குடும்பம் வருகிறது, பின்னர் சபை வருகிறது.
So if he has to have responsibility in the church, first of all in verse 4 he must learn to control his own children with dignity.
சபையை விசாரிக்கும்படியான பொறுப்பு ஒருவனுக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் அதுக்கு முன்பதாக அவன் தன் சொந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நன்றாக நடத்த அறிந்திருக்க வேண்டும்.
Don't think that we can do something for the Lord before we do something for our family.
நம்முடைய குடும்பத்துக்கு ஒன்றை செய்வதற்கு முன்பதாக தேவனுக்காக ஒன்றை செய்ய முடியும் என்று நாம் எண்ண கூடாது.
1 Timothy 5
Verse 8.
If a person does not provide for his own family, he is denied the faith and he is worse than an unbeliever.
1 Timothy 5th chapter 8th verse. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியும் இருப்பானால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான்.
It's very important in our day that parents bring up their children in the fear of God.
நம்முடைய நாட்களிலே பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை தேவ பயத்திலே வளர்ப்பது என்பது மிக முக்கியமானது.
See Ephesians chapter 6.
எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
Verse 4.
4ஆம் வசனம்.
Fathers, don't provoke your children to anger, but bring them up in the discipline and instruction of the Lord. 6:4.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
First of all, don't make your children angry.
முதலாவதாக உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்த வேண்டாம்.
By keeping on shouting at them and calling them all types of names.
எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை பார்த்து சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறது, பல பெயர்களை சொல்லி அவர்களை திட்டுவது.
And two things do for them.
அதற்கு மாறாக இரண்டு காரியங்களை அவர்களுக்கு செய்யுங்கள்.
Teach them and discipline them.
அவர்களை சிக்ஷியுங்கள், அவர்களை போதியுங்கள்.
That is the responsibility of the father.
இது தகப்பனுடைய பொறுப்பு.
Second, the mother. First of all, father's responsibility.
முதலாவதாக இது தகப்பனுடைய பொறுப்பு, இரண்டாவது இது தாயினுடைய பொறுப்பு.
If the father is a failure, then the mother has to do it.
தகப்பன் இந்த விஷயத்தில் தவறிவிட்டால் தாய் செய்ய வேண்டும்.
But it's the father who has to teach and discipline his children.
ஆனால் தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷித்து போதிக்க வேண்டும்.
You know, more important than sending them to school is to teach them the fear of God.
அவர்களை பள்ளிக்கு அனுப்புவதை காட்டிலும் முக்கியமானது அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுப்பது.
And we are living in very wicked days.
நாம் மிகவும் துன்மார்க்கமான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
It's very easy for our children to go astray with the friends in school and in college.
பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து வழிவிலகி போவது எளிதாக இருக்கிறது நாட்களிலே.
Dedicating them to the Lord is a good thing.
தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்வது நல்ல காரியம்.
We are saying, Lord, this is your gift.
ஆண்டவரே, இது உம்முடைய ஈவு.
Thank you.
நன்றி ஆண்டவரே.
We want to dedicate this child to you.
இந்த குழந்தையை உமக்கு என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
But that doesn't solve the problem.
அது பிரச்சனையை ஒரேடியாக தீர்ப்பதில்லை.
That is like coming to the starting line of a marathon race.
அது ஒரு மாரத்தான் நீண்ட ஓட்டப் பந்தயத்தின் துவக்க அந்த கோட்டிற்கு வருவதற்கு சமமாகும்.
Just because you came to the starting line does not mean you'll finish the race.
நீங்கள் ஆரம்ப கோட்டிற்கு வந்தபடினாலே நீங்கள் அந்த ஓட்டத்தை முடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல.
So then begins the race. We have to run.
அதற்கு பிறகுதான் ஓட்டமே ஆரம்பிக்கிறது. நாம் ஓட வேண்டும்.
We have to spend many years teaching their children, child, all those children, the fear of God.
எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ பயத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
You know, Jesus was also dedicated in the temple.
இயேசுவும் தேவாலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டார்.
That's why we do it.
ஆகவே நாம் செய்கிறோம்.
You read about it in Luke chapter 2.
லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
That is a habit among the Jews.
யூதர்கள் மத்தியிலே அது ஒரு நல்ல பழக்கம்.
Good habit.
நல்ல பழக்கம்.
It's not a commandment.
அது ஒரு கட்டளை அல்ல, பிரமாணம் அல்ல.
Good habit.
நல்ல பழக்கம்.
Baptism is a commandment.
ஆனால் ஞானஸ்நானம் ஒரு கட்டளை.
Child dedication is not a commandment.
குழந்தை பிரதிஷ்டை கட்டளை அல்ல.
We do it because Jesus was dedicated.
இயேசுவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவே நாமும் செய்கிறோம்.
But I can imagine Simon Peter's mother bringing the little baby Peter for dedication.
சீமோன் பேதுருடைய தாயார் தன்னுடைய குழந்தையை பிரதிஷ்டை ஆராதனை ஜெபத்திற்காக கொண்டு வருகிறார்கள்.
And the priest prays.
ஆசாரியர் ஜெபிக்கிறார்.
And maybe that next comes little Judas Iscariot's mother carrying.
அடுத்து தாய் யார் தெரியுமா? யூதாஸ் இஸ்கரியோத்தினுடைய தாய் யூதாஸ் இஸ்கரியோத்தை குழந்தையாக தூக்கி கொண்டு வருகிறார்.
Both of them are looking very sweet little babies here.
இரண்டு குழந்தைகளை பார்க்கும் பொழுது அருமையான குழந்தைகள்.
Both are dedicated.
இருவருமே பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள்.
30 years later,
30 ஆண்டுகள் கழித்து,
they have gone in two different directions.
இருவரும் இரண்டு வித்தியாசமான திசையிலே போய்விட்டார்கள்.
Why?
ஏன்?
Because Proverbs 22:6 says,
நீதிமொழி 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
You train up a child in the way he should go and he's old he'll not depart from it.
பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த முதிர் வயதில் அவன் அதை விடாதிருப்பான்.
Simon Peter's parents brought him up one way.
சீமோன் பேதுருடைய தாயார் ஒரு விதத்தில் அவனை வளர்த்தார்கள்.
Judas Iscariot after the dedication brought up the children in another way.
பிரதிஷ்டைக்கு பிறகு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு யூதாஸ் இஸ்கரியோத்தின் தாய் வேறு விதத்தில் அவனை வளர்த்தார்கள்.
What do you mean by another way?
வேறு வழி என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
That means if Judas Iscariot spoke rudely to the parents,
பெற்றோரிடத்திலே மரியாதை குறைவா யூதாஸ் இஸ்கரியோத் பேசி பேசுற பொழுது,
it's okay, you're a nice child.
அது பரவாயில்லை, நீ நல்ல குழந்தைப்பா.
Simon Peter's parents would punish them. Don't ever speak disrespectfully to
Simon Peter's தாயார் இப்படி அவன் பேசிருந்தால் அடித்திருப்பார்கள். இனிமேல் இது மேல பேசிருக்க கூடாது, பேசக்கூடாது என்று.
Or Judas Iscariot in school cheated a little bit and passed.
யூதாஸ் இஸ்கரியோத் ஸ்கூல்ல கொஞ்சம் காப்பி எடுத்து பாஸ் பண்ணிவிட்டார்.
And the parents know about it.
பெற்றோர் அதை குறித்து அறிய வருகிறார்கள்.
It's okay, just ask God to forgive you, you pass. That's the main
thing. ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு நீ பாஸ் பண்ணிடலாம், மன்னிப்பு வாங்கிக்கலாம்.
Simon Peter's parents say, I never want you to cheat again. Go and tell the teacher that you cheated.
சீமோன் பேதுருடைய தாய் சொல்கிறார்கள், இனிமேல் ஒரு காலம் நீ காப்பி அடிக்க கூடாது, போய் டீச்சர்கிட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேள்.
They brought them up in different ways.
வித்தியாசமான விதங்களில் அவர்களை வளர்த்தார்கள்.
And when they grew up, they went in the direction their parents brought them up.
அவர்கள் வளர்ந்த பொழுது பெற்றோர் அவர்களை வளர்த்த அந்த திசையிலேயே அவர் சென்றார்கள்.
I have 4 sons today who are following the Lord.
இன்றைக்கு எனக்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள். 4 பேருமே தேவனை பின்பற்றவர்களாக இருக்கிறார்கள்.
2 of them have started new covenant churches.
அதில் 2 மகன்கள் புது உடன்படிக்கை சபையை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
And they are teaching their children to follow the Lord, all 4 of them.
அவர்கள் இந்த 4 பேருமே தங்களுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கிறார்கள்.
They married God fearing wives.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனைவிமார்களை திருமணம் செய்து கொண்டார்கள்.
I told them when they left home at the age of 18.
18 வயதிலே என் வீட்டை விட்டு அவர்கள் செல்லும் பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன்.
They went to college.
அவர்கள் கல்லூரிக்கு போகிறார்கள்.
I told them.
நான் சொன்னேன்.
If you go astray.
நீ வழிவிலகி போனால்.
I will not blame you.
உன்னை நான் குறை சொல்ல மாட்டேன்.
I will blame myself.
என்னை நானே குறை சொல்வேன்.
I will not blame my wife.
என்னை மனைவியை குறை சொல்ல மாட்டேன்.
I am the father.
நான் தான் தகப்பன்.
If I have not done a good job in 18 years, then it's my fault, not yours.
18 ஆண்டுகளாக நல்ல ஒரு வேலையை நான் செய்யாவிட்டால் அது என்னுடைய தவறு.
But
ஆனால்
if I hear that you go astray,
நீ வழிவிலகி போய் விட்டாய் என்று நான் கேள்விப்பட்டால்,
I will pray,
நான் ஜெபிப்பேன்,
that you'll have a road accident,
உனக்கு சாலையில் ஒரு விபத்து ஏற்படட்டும்,
that you'll break your legs,
உன் கால்கள் உடைபடட்டும்,
and you'll lie in hospital,
ஹாஸ்பிடலில் நீ படுத்து கிடப்பாய்,
and that you will repent,
நீ மனம் திரும்புவாய்.
That I'll do.
அது நான் செய்வேன்.
Because I don't want any child of mine glorifying the devil on this earth.
இந்த பூமியிலே எந்த என்னுடைய ஒரு மகனும் பிசாசை மகிமைப்படுத்தி வாழ நான் விரும்பவே இல்லை.
I hope you love your children like I love my children.
நான் என்னுடைய பிள்ளைகளை நேசிப்பது போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Speak strongly to them when it comes to the things of God.
தேவனுடைய காரியங்கள் என்று வரும்பொழுது அவர்களிடத்தில் கடினமாய் பேசுங்கள்.
Dear brothers and sisters, we are living in evil days.
நாம் பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
You mothers especially,
குறிப்பாக தாய்மார்களே,
when your children come back from school,
ஸ்கூலிலிருந்து வீட்டுக்கு பிள்ளைகள் திரும்பி வரும்பொழுது,
talk to them,
அவளோடு பேசுங்கள்.
Father is at work,
அப்பா வேலைக்கு போய்விட்டார்.
Your child comes back from school,
குழந்தை பள்ளியிலிருந்து திரும்ப வருகிறது.
How do you know whether he did not learn some bad habits in school that day?
பள்ளியிலே அன்று கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்?
Did he learn some bad word?
கெட்ட வார்த்தையை கற்றுக்கொண்டானா?
Every day when my children came back from school, I was not there, my mother, wife was there, would talk to them.
ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் பள்ளியை விட்டு திரும்பி வரும்பொழுது நான் அங்கே இருப்பதில்லை, ஆனால் என்னுடைய துணைவியார் அங்கே இருப்பார்கள்.
She would ask them, how was the school today?
இன்னைக்கு பள்ளியிலே எப்படி இருந்தது என்று கேட்பார்.
What happened?
என்ன நடந்தது?
She became very friendly with the children.
பிள்ளைகளோடு கூட நல்ல நண்பனாய் சிநேகிதியாய் மாறிவிட்டார்கள்.
When the children went out to play,
பிள்ளைகள் வெளியே விளையாட போகும்போது,
we would open their school bags to see what all books they are carrying. Did somebody give them some bad book?
பள்ளியிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த பையை திறந்து ஒவ்வொன்றாய் சோதித்து பார்ப்போம், ஏதாவது கெட்ட புத்தகம் கதை புத்தகம் வைத்திருக்கிறார்களா?
Have they hidden some book under the pillow?
தலையணைக்கு அடியிலே சில புத்தகங்களை ஒளித்து வைத்திருக்கிறார்களா?
Have they hidden some book in the bathroom?
குளியல் அறையிலே புத்தகத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்களா?
We were very strict to check because they are innocent children who don't know what is good and bad.
நன்மை தீமை என்று தெரியாத அப்பாவிகளா இந்த பிள்ளைகள் இருக்கிறபடினாலே நாங்கள் சோதித்து பார்ப்பதில் கண்டிப்பா இருந்தோம்.
One day one of my small boys came from school and he used a bad word.
ஒரு நாள் என் சின்ன பையன் பள்ளியிலிருந்து திரும்பி வந்தான், ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிவிட்டான்.
I said, "Do you know the meaning of that word?"
உனக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன்.
He said, "No, daddy, I don't know. Somebody in school used it."
எனக்கு தெரியாத பள்ளியில உள்ள பசங்க இந்த மாதிரி பேசுனாங்க.
I said, "I'm not going to tell you the meaning of that word. You don't need to know it, but never use it again."
அந்த வார்த்தையோட அர்த்தத்தை உனக்கு சொல்ல போவதில்லை, நீ தெரிந்து கொள்ள வேண்டாம். இனிமேல் ஒரு காலம் அந்த வார்த்தையை உன் வாயில சொல்லவே கூடாது.
I don't blame you. You didn't know it was a bad word. Today you know it's a bad word.
நான் உன்னை குறை சொல்லவில்லை, அது கெட்ட வார்த்தை என்று உனக்கு தெரியாது. ஆனால் இன்றிலிருந்து நீ கெட்ட வார்த்தை என்று தெரிந்து கொண்டாய்.
If you see a weed coming up in your garden, don't wait. Pull it out.
உங்களுடைய தோட்டத்திலே களை வளர்கிறது என்று சொன்னால் காத்திருக்க வேண்டாம், உடனே பிடிங்கி எறியுங்கள்.
Many parents are so careless with their children.
அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்கிறார்கள்.
10 years later their children become a headache and a problem to them.
10 ஆண்டுகள் கழித்து அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு தலைவலியாய் மாறுகிறார்கள்.
You sit and watch these useless television serials with your children, no wonder they go astray.
பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து கொண்டு எத்தனை பேர் டிவி சீரியலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் வழி தவறி போவதிலே ஆச்சரியமே இல்லை.
பி கேர்ஃபுல்,
கவனமாயிருங்கள்.